ஆரறிவார் எங்கள் அனல் பெருமையே, அரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் ஏர் அறியாமை விளம்புகின்ற மடக மதுரை அரசே போற்றி, உடல் இழந்து குருவணி போற்றி. இன்றைய மார்கழி இரண்டாவது நாள் திருவம்பாவை வழிபாட்டில் திரு அண்ணாமலையார் திருவடிகளை நாம் சிந்திக்க இருப்பது இரண்டாவது திருப்பாடல். அந்த பாடலை துவங்கி நாம் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள செல்லலாம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பதாக சிந்தித்து மூன்று நிலைகளிலே பெண்கள் இருந்தார்கள். ஒரு பெண் இப்போ அங்கே வாழ்த்துளி கேட்டேயும் ஆளா கிடந்தாள், துயின்று கொண்டிருந்தாள். இன்னும் ஒரு குழுவை சேர்ந்த பெண்கள் இல்லந்தோறும் சென்று அடியார்களை வருக வருக என்று அழைத்து சென்று கொண்டிருந்த பெண்கள். இன்னும் ஒரு பெண் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டதுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு எங்கள் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்பதாக வீதி முனையிலே கேட்கின்ற பொழுதே மாதேவனுடைய அந்த புகழை கேட்டவுடனே அந்த பெண் விம்மி விம்மி மெய்மறந்து இறைவனுடைய திருவடிகளிலே அத்துணை அன்பினோடு அங்கே இருந்த அந்த பெண். அந்த பெண்ணை பற்றி இன்னும் சேர்த்து சிந்திக்கலாம்னு சொல்லியிருந்தோம். பழமையான முறையை பயன்படுத்துகின்ற ஆசிரியர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாடம் முடிகிறப்ப அன்றைய பாடம் முடிச்சுட்டு அடுத்த பாடத்துல இருந்து ஒருவரின் முன்னேற்றி சொல்லிடுவாங்க. அதாவது இந்த பாடத்தோட அடுத்த பாடம் தொடருது, அதனால நாளைக்கு வந்து அடுத்த பாடத்தையும் விடாம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. தொக்கி வைக்கிறது அந்த மாதிரி நம்ம வந்து தொக்கி வச்சிருந்தோம் இன்றைக்கு. அது வந்து இன்றைக்கு நம்ம வந்து அது கொஞ்சம் சிந்திக்கலாம் என்பதாக. அது சிந்திக்கின்ற பொழுது இந்த மார்கழி திருநாளிலே நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்துல பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இறைவனுடைய திருவிளையாடல்கள் பலவற்றையும் நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருக்கிறார். இந்த முறைய சில நாட்களுக்கு முன்னாடி ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப இந்த முறைக்கான பெரிய புராண ஆண்டு விழா மலர் அடிகள் மாணிக்கவாசக பெருமானுடைய மலராக வர வேண்டும். அதுல வந்து குறிப்பா வந்து மாணிக்கவாசக பெருமான் என்னென்ன செய்திகளை சொல்லி இருக்கிறாரு, அந்த செய்திகளை மற்றவர்கள் எவ்வாறு கையாண்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா மற்றவர்கள் கையாளவே இல்லாத செய்திகளை நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் மட்டும் எப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து இந்த முறை சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நம்ம வந்து இந்த திருவாசகத்தோட ஒட்டி இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி நிகழ்ச்சியில மாணிக்கவாசக பெருமான் குறிப்பிட்டு இருக்கின்ற நம்ம அந்த திருவிளையாடல்களையும் நம்ம சேர்ந்து சிந்திக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்ற நிலையில மாணிக்கவாசக பெருமான் பல புராணங்களை குறித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனா இந்த கீர்த்தி திருஅகவல் என்ற திருப்பதிகம் மற்றும் போற்றிய திருஅகவல் அப்படிங்கிற திருப்பதிகத்துல நிறைய செய்திகளை திருவிளையாடல்கள் பற்றிய செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. மற்ற இடங்களில் சொல்லியிருக்கிறாருனா கண்டிப்பா சொல்லியிருக்கிறாரு. பிட்டு நேரபண மனுஷம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அழகமர் வண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்ததெல்லாம் வேற இடங்கள்ல எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறாரு. அதனால இது ரெண்டு மட்டும்தான் இல்ல, ஆனா இந்த இரண்டுலையும் செறிவு நிறைவு நிறைய அமையப்பட்டுள்ளது. இந்த கீர்த்தி திருஅகவல் என்ற திருப்பதியமும் போற்றி திருஅகவல் என்ற திருப்பதியத்திலையும் இறைவனுடைய இந்த திருவிளையாடல்களை மிகவும் சிறப்பாக எடுத்து சொல்லி இருக்கின்ற திருப்பதியங்கள் இந்த இரண்டு திருப்பதியங்கள். அதிலிருந்து நம்ம வந்து எல்லாவற்றையும் முழுமையா ஒரு கரையோட பார்த்தணும்னு இல்லைனாலும் நம்முடைய திருவம்பாவையை ஒட்டி நம்ம எவ்வளவு தூரம் சிந்திக்க முடியுமோ அவற்றை நம்ம சிந்திக்கலாம். நம்முடைய இந்த பெண், அந்த பெண்ணா அந்த தான் இருக்கின்ற அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு இறைவனுடைய திருநாமம் என்பது செவிக்கு வந்தவுடனே இந்த பெண் தேறுகின்ற ஒரு நிலை என்பதற்கு தொடர்புடைய ஒரு திருவிளையாடல், ஓரியூரினில் உகந்து இனிது அருளி பாரினும் பாலகன் ஆகிய பரிசும் என்பதாக ஒரு அற்புதமான ஒரு திருவிளையாடல நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் காட்டுவாரு. மதுரை மாநகரத்தில் இரூபாக்கன் என்ற ஒரு வேதியனும் அவருக்கு சுபவிரதை என்ற ஒரு துணைவியாரும் இருந்திருக்கிறான். ஒழுக்கம் மிகுந்தவர், மறைவல்லவராகவும் இருந்து பெருமானுடைய சிவவிரதங்களையும் தொடர்ந்து அனுஷ்டித்துக் கொண்டு வருகின்ற நல்ல தவமுடைய விருபாக்ஷன் மற்றும் சுபவிரதை என்ற தம்பதியர் சொக்கநாத பெருமானுக்கு மிகுந்த அன்போடு ஒழுகி வருகின்றார்கள். அந்த அவர்களுடைய தவத்திற்காக ஒரு அழகிய பெண்மகவு கௌரி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். கௌரி என்ற திருநாமம், புதமான அந்த திருநாமம் நமக்கு நம்முடைய உழவார்பணி ஆண்டாச உழவார்பணி திருக்குழுவில் நமக்கு பணிக்கு போறோம் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல நமக்கு பாடுகின்ற ஒரு பாடலாக நம்ம வச்சிருக்கிறது இந்த பொற்சுண்ணம் என்ற திருப்பாடல். அதுல இந்த கௌரி என்ற திருநாமத்தை மாணிக்க வாசக பெருமான் அற்புதமா பாடியிருப்பாரு. அந்த முதல் பாடலை நம்ம அந்த கௌரி என்ற வார்த்தைக்காகவே நம்ம வந்து அந்த முதல் பாடலை பாடி நம்ம இருப்போம். முத்து நல் தாமம் பூமாவை செலுத்துறதுக்கு நம்ம வந்து பெரியவங்களா இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா முயற்சி செய்யணும். ஏன்னா இப்ப உள்ள காலத்துல நம்ம வந்து நிறைய வந்து மற்ற எல்லா எத்தனையோ படிக்க வேண்டியிருக்குது, இது படிக்கணும், அதை படிக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், பயாலஜி படிக்கணும், அப்படி அப்படின்னு நம்ம கோர்ஸ் பண்றப்ப அதெல்லாம் வந்து ஒரு டூல்ஸ் என்பதாக இருக்கின்றது தானே தவிர, வாழ்க்கை என்பதை முழுமையான முறையில வாழ்வதற்கு உரியது எது என்பது நம்முடைய இறைவனுடைய திருவடிகளுக்கு அன்ப வந்து சிறு வயதிலேயே அதை வந்து பசுமரத்து ஆணி அரைந்தார் போல அப்படிங்கிற மாதிரி பசு மரமாக இருக்கின்ற பொழுதே அது வருகின்ற பொழுது இவ்வளவோ தேவாரம் பாடல் கேட்டிருந்தாலும் ஒரு அந்த ஒரு சின்ன குழந்தைகள் இன்னும் ஞாபகம் ரொம்ப நாளைக்கு முன்னால அந்த சிறு குழந்தைகள் ஏதோ ஒரு சின்ன பள்ளி குழந்தைகள் மாதர்வரை கன்னியானை பதிகத்தை பாடியிருந்தது. இதுவரைக்கும் கேட்ட பதிகத்திலே அதுதான் ரொம்ப சிறந்த பதிகம், ரொம்ப கேட்டதுல அவ்வளோ அற்புதமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இதுல அவர்கள் அந்த வயதுல இருந்தே பிறந்து மொழிபெய்கின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து என் சேவடியே சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க. பிறந்து மொழிபெய்கின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து என் சேவடியே சேர்ந்தேன். ஏன்னா அதுக்கு பிறகு எப்பயோ அவங்களே படிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வந்து அவர்களுக்கு சரியான பாதையை நம்ம வந்து காட்டுறதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த சிறு குழந்தையிலே நம்ம அதை விதைக்க வேண்டும். அப்படி அந்த குழந்தைக்கு இறைவியாருடைய மனுவாக இருக்கின்ற அந்த பீஜ அக்ஷர மந்திரத்தினுடைய பஞ்சாக்கரத்தை அந்த தந்தையார் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை எப்பொழுதும் மனதிலே இந்த குழந்தையானது, அதுவும் அந்த சித குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு செய்திகளை சொல்லி கொடுத்தோம்னா அது அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நமக்கு தான் வந்து 1008 இதுல கவனங்கள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்குமே தவிர அந்த குழந்தைகளுக்கு அதுல நல்ல அது வந்து ஆழ்ந்து செய்யும். நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிறத வந்து காலி பண்ணிட்டு, ஏன்னா இப்பெல்லாம் அதான் சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம வந்து உள்ளத்துல ஏகப்பட்ட விஷயத்தை போட்டு வச்சிருக்கிறோம், முதல்ல அதை பூரா எடுத்துட்டு நல்ல விஷயங்களை உள்ள கொண்டு வரணும், அப்பதான் அது வந்து நிற்கும். ஏன்னா ஏற்கனவே பாட்டில் நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்துட்டு அதுல சர்பத் ஊத்தலாம். ஆனா இதுக்கு மேலே சர்பத் ஊத்தணும்னா முழுசா இருக்கிற பாட்டில் இருந்து எதுவுமே உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு அந்த 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 பக்குவத்தில் இருக்கின்ற குழந்தைகள் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மிகுந்த பக்குவம் உடையவை. அவ்வாறு அந்த பெண் சிறு வயது முதலாக அந்த இறைவனுடைய திரு ஐந்தெழுத்தை கூறி இறைவனுக்கு அவ்வளவு அன்போடு அந்த அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது. அந்த பெண் திருமண வயதுக்கு வருகின்ற அந்த பெண் திருமண வயதிற்கு வந்தவுடனே ஒரு நல்ல கணவனுக்கு இந்த இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையில அவங்க தாய் தந்தையராக இருக்கின்ற விருபாக்ஷனும் சுபவிரதையும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே ஒரு வைணவ சமயத்தை சார்ந்த ஒரு பிரம்மசாரி அங்க வர்றாரு. அவர் அந்த இல்லத்திற்கு வந்து அங்கே தங்குகின்ற பொழுது இந்த தந்தையாக இருக்கின்றவர் அங்க அது வந்து இப்ப குறிப்பாக நம்ம பார்க்கின்றது என்னன்னா இந்த குழந்தைக்கு இந்த இந்த பெண்ணிற்கு உரிய மனநிலையிலே உள்ள கணவன் தானா என்பதை ஆராய்ந்து கொடுக்க வேண்டியது தந்தையாரும் செய்யணும். அவரு அவசரத்துல அவரு முடிவெடுத்துறாரு இந்த பையனுக்கு தான் நம்முடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தல் என்பதாக. அந்த அந்த பிரம்மசாரிக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். வீட்டில் எல்லாரும் அவ்வளவு தூரம் வளர்த்துட்டு பெருமானுடைய திருவடிகளுக்கு இவ்வளவு அன்பு உடையது இந்த குழந்தை, இந்த குழந்தைய போய் நம்ம இப்படி திருமணம் செய்து கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவர் வந்து கொடுத்த வாக்கின்படி நான் திருமணம் செய்து கொடுக்குறேன்னு திருமணம் செய்து கொடுக்கிறாரு. திருமணம் செய்து கொடுத்த பிறகு இந்த இரண்டு இந்த இந்த தம்பதியர் தங்களுடைய அந்த கணவனுடைய வீட்டுக்கு செல்கின்றார். இந்த எந்த ஊர் என்பது திருவிளையாடல் புராணத்தில் இல்லை, நானும் நம்முடைய மாணிக்கவாசகர்மான் அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். ஓரியூரினில் உகந்து இனிது அருளி பாரிபம் பாலகன் ஆகிய பரிசம் என்பதாக இந்த ஓரியூர் என்ற ஓரியூரில் இவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதாக அந்த ஓரியூர் புராணம். இந்த பெண்கள் பற்றி நம்ம நினைக்கின்ற பொழுது நம்முடைய திருத்தொண்டர் புராணத்துல பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது கண்டிப்பா தேவையான ஒன்று. ஏன்னா பெண்கள் எங்கு தேவைப்படுகின்றதோ அங்கே இணைந்து செயல்படணும், எங்கு தேவைப்படுகின்றதோ அங்கே முன்னாடி நின்று தன்னுடைய கணவனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், வேறு யாராக இருக்கலாம், அவர்களுக்கு வழிகாட்டியாக நிற்கணும். இன் தேவைப்பட்டுச்சுன்னா முன்னாடி சென்று கொண்டிருக்கின்றவர்கள் பெருவழியில போயிட்டு இருக்கிறாங்கன்னாக்கா அவர்களோடு இணைந்து அவர்களோடு பின்தொடர்ந்து அவர்கள் செய்கின்ற அந்த நியமத்திற்கு உறுதுணையாக நின்று செயலாற்றணும். இந்த எல்லா விதமான உதாரணமாக வாழ்கின்ற பெண்கள், அந்த பெண்கள் எல்லாரையும் அந்த மன பிறப்பாக நமக்கு வந்து எடுத்துக்காட்டுவது நம்முடைய திருத்தொண்டர் புராணம். நம்ம ஒரு நான்கு பெண்கள் பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்ப திருத்தொண்டர் புராணத்துல மொத்தம் எத்தனை பெண் நாயன்மார் இருக்கிறாங்க? மூணா? மூணுதானா? நல்லதானா? நம்முடைய ஆசிரியர் நல்ல அழகா அதை சொல்லியிருந்தாரு. திருநீலகண்டர் அப்படின்னு சொன்னோம்னா திருநீலகண்டரும் அவருடைய துணைவியாரும், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படின்னு சொன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் பதங்க சூளாமணியாரும். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒரு குறிப்பு, திருத்தொண்டர் பெருமானா திருத்தொண்டர் பெருமானும் திருவெண்காட்டு நங்கையாரும் எல்லாரும் அது வந்து அவர்கள் ஒன்றி அன்பும் மரணும் உடைய அது இல்வாழ்க்கை, அப்படியாக அமைந்திருக்கின்ற அந்த இல்வாழ்க்கை. அந்த மாதிரி நிறைய பெண்கள் நம்ம வந்து பேர் சொல்றது, நம்ம இந்த இவர்களை வந்து இது வந்து சிம்பாலிக்காக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த கண்டிப்பா அந்த நாயன்மார் பெருமக்கள் அவர்கள் பெருவழியில நின்னாங்க, அவர்களோடு சேர்ந்து இந்த பெயர்களும் இருந்திருக்கிறாங்க. திலகவதியார நம்ம எடுத்துட்டோம்னா திலகவதியார் தம்பியார் வழி தவறி போனாரு, அந்த வழி தவறி போன தம்பியார் பரதமயம் சேர்ந்தால் படுகொழியில் வீழாமே காத்தருள வேண்டும் என்பதாக அங்கே தவறி போன அந்த தம்பி சரியான பாதைக்கு வர வேண்டும் என்ற உறுதியில நின்று அவரை திரும்ப அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு நெறிப்படுத்தி முன்னின்றவர் திலகவதியார். மங்கையர்க்கு அரசியார பார்த்தோம்னா மங்கையர்க்கு அரசியாருக்கு கணவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இப்ப கணவருடைய ஆட்சி என்பதாக கணவருடைய நன்மையும் அவங்க கருதணும். ஆனா அந்த நேரத்துல கூட கணவர் சமணத்தில் இருக்கிறாருங்கிறதுக்காக தன்னுடைய கொள்கைகள்ல இருந்து அவங்க சிறிதும் அகலல. சைவன சென்னெறியில நம்முடைய கணவர் வந்து சேர்ந்து அவரும் உய்தி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க உறுதுணையா இருக்கணுமோ அங்க உறுதுணையா இருந்து, எங்க நல்வழிப்படுத்தணுமோ ஞானசம்பந்த பெருமானை அழைக்கணுமோ அங்க ஞானசம்பந்த பெருமானை அழைத்து அந்த மன்னனுக்கு வென்றிகொள் திருநீற்றின் ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைப்பதற்காக அந்த பாண்டிய நாட்டிற்கே வந்து ஒரு தீபமாக வந்து சேர்ந்தவர்கள் நம்முடைய மங்கையர்க்கரசியார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருநீலகண்ட குயவனாருடைய துணைவியார் பார்த்தோம்னா திருநீலகண்ட குயவனார் இறைவனுடைய திருவடிகளுக்கு அன்புல சிறந்தவர். அவரு சமதம் செஞ்சிட்டாரு எம்ஐ தீண்டி வீராய் திருநீலகண்டம் நீ சொன்னதுனால இனிமே எந்த ஒரு மாதிரியும் நான் தொடவே மாட்டேன் என்பதாக ஒரு உறுதுணை. இப்ப அவர் மட்டும் உறுதுணை செய்தா போதுமா? அவர்கள் இருவரும் சேர்ந்து நடக்கின்ற அந்த மனையரத்துல முழுமையாக கணவருக்கு எல்லா விதமான பணிகளையும் செய்து அவருடைய சபதத்திற்கு ஒரு பங்கமும் நேராத வகையில அவருடைய முன்னின்ற அந்த சிவப்பணிக்கு உறுதுணையாக நின்றவர் நம்முடைய திருநீல கண்ட குயவனாருடைய துணைவியார். புனிதவதியார் என்று நம்ம சொல்லுகின்ற காரைக்கால் அம்மையார் கணவரோடு இணைந்து இருந்து இல்லறத்தில் இருக்கின்ற பொழுது அந்த இல்லறத்தில் இருந்து கொண்டு என்னென்ன பணிகள் செய்ய முடியுமோ அத்தனை பணிகளையும் செய்து கணவர் வந்து நீங்கள் நாம் வழிபடும் தெய்வம் என்று காலில் விழுகின்ற பொழுது இந்த இந்த உடலுக்கு இனி தேவையில்லை, எல்லாமே பெருமானுடைய திருவடிகளுக்கு தான் செய்கின்ற ஒரு தொண்டாக அமைய வேண்டும். அதை தானாக நின்று செயல்படுவது, தான் பிறருக்கு வழிகாட்டியாக செயல்படுவது, பிறர் வழிகாட்டி சைவனர் சென்னையில செல்லும் போது அவர்களை பின்தொடர்ந்து செல்வது, செல்லுகின்ற பொழுது உறுதுணையாக இருப்பது என்று பல இடங்கள்லயும் இவங்க வந்து பெண்கள் வந்து அவங்க செய்யற ஆண் அடியார்கள் செய்கிறதுக்கு தொடர்ந்து மட்டும் இல்ல, எங்க தேவையோ அங்க முன்னின்றும் இருப்பாங்க, பின்தொடர்ந்தும் இருப்பாங்க, கூடவும் இருப்பாங்க என்பதாக பல விதங்கள்ல பெண்களுடைய பெருமையை அற்புதமாக காட்டுவது நமக்கு திருக்குண்ட புராணம். இந்த பெண் தான் நிற்கின்ற அந்த நிலையாக இருக்கின்ற குழந்தையிலிருந்தே பெருமானுடைய திருவடிகளுக்கு அன்பு செய்து கொண்டிருக்கின்ற அந்த பெண் இங்கே அந்த கணவனோடு அவர்கள் மனைக்கு சென்ற பிறகும் தன்னுடைய பெருமானுடைய திருவடிகளுக்கு அன்பிலிருந்து கொஞ்சம் கூட தளரல. நம்ம இந்த இந்த வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து கையாள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, நம்ம வந்து காழ்ப்பு என்ற உணர்ச்சியிலிருந்து எப்பயுமே வந்து இதை அணுகிடக்கூடாது. எந்த சமயங்களாக இருந்தாலும் சைவ சமயத்தை பொறுத்தளவுல அவை படிநிலைகள் என்பதாக, இதெல்லாம் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் அந்த மாதிரி தான். திருமூலர் சொல்லுவாரு, ஆதிப்பிரானும் மணிமணி வண்ணனும் ஆதிக்கமலத்து அலர்மிசையோனும் தோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றாம் என்று உணரா மூடர்கள் பேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே என்பதாக. இறைவனுடைய இறைவன் என்பது என்ன, இறைவன் எவ்வாறெல்லாம் பரிணமிக்கின்றார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு சைவ சித்தாந்தம் ரொம்ப அற்புதமாக வளர்க்கும். இதெல்லாம் படிநிலைகள், இந்த படிநிலைகள்ல இறைவன் வந்து தான் நின்று செயல்படுத்துவதும் உண்டு, அந்த நிலைகள்ல இருந்து உரிய பக்குவமுடைய ஆன்மாக்கள் வருகின்ற பொழுது அந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த நிலைகளை எல்லாம் கொடுத்து தான் உயர்ந்த சிவமாகி அந்த பதவியில பெருமான் மட்டும் இருக்கிறாரு என்பதாக. அதனால நம்ம வந்து மற்றவை எல்லாம் வந்து அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து மேல்நிலைக்கு வர வேண்டும் என்பதாக ஒன்னாம் கிளாஸ்ல இருக்கிறவன ஒன்னாம் கிளாஸ் படிக்காதன்னு சொல்றோம், சொல்லக்கூடாது. ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ரெண்டாம் கிளாஸுக்கு வா, ப்ரொமோஷன் ஆகணும், ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ரெண்டாம் கிளாஸுக்கு படிக்க வேண்டிய விஷயத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு வந்து ஆர்வம் இருக்கணும் என்பதாக. நம்ம வந்து சைவம் என்பது பெரிய நெறி, அந்த பெரிய நெறியில நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது கீழிருந்து மேல வர்றவங்க எல்லாரையும் கை கொடுத்து மேலே ஏற்றிக் கொள்ள வேண்டியதுதான் சைவர்களுடைய கடமை. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, துளசியே போடுறது இல்ல சாமிக்கு, ஏன்னா துளசி தான் நமக்கு இல்ல இல்ல, அது வந்து காழ்ப்பு என்ற நிலையில போயிடக்கூடாது. ஏன்னா துழா என்பது பெருமானுக்கு, திருநாவுக்கரசர் பெருமான் துழாய் அணிந்த பெருமானாகவும் நம்முடைய பெருமானை சொல்லி இருக்கின்றாரு. திரு விற்புடி வீரட்டத்துல பெருமானுக்கு தலவருட்சமே வந்து திருத்துழாய் என்கின்ற துளசி தான். ஆனாலும் இங்க வந்து இந்த குடும்பமாக இருக்கின்ற இந்த வைணவ குடும்பத்தாருக்கு காழ்ப்பு உணர்ச்சியுடையவர்களாக இருக்கிறாங்க. அவங்க இந்த பெண் அங்கே வருகின்ற பொழுது ஆஹா சிவபெருமானுக்கு போய் செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை வந்து தரக்குறைவாக அவர்கள் மதித்து அந்த பெண்ணை வந்து வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு ஒரு திருமணத்திற்கு போக வேண்டி இருக்கின்றது. திருமணத்திற்கு போகின்ற போது கூட்டிட்டு போறாங்க. ஆக அந்த 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 பெண்ணுக்கு உரிய அந்த அந்த சுதந்திரம், அந்த எது தேவை என்பதற்கு சுத்தமாக அந்த மதிப்பு கொடுக்காத அந்த நிலையில இறைவன் அங்கே ஒரு முதிய சிவனடியாராக அங்கே வருகின்றார். இந்த பெண் வந்து உள்ள இருக்கின்ற அந்த பெண் வந்து அந்த பெண்ணுக்கு வேற எதுவுமே இல்லை, சிவபெருமானுடைய அடியார்களை நம்ம பார்க்கவே இல்லையே, சிவபெருமானுக்கு நம்ம பணி செய்யவே இல்லையே, பெருமானுக்கு நம்ம எப்படி பணி செய்யறது, நம்ம இங்க போய் இருக்கோமே, இப்போ வந்து பெருமானுக்கு எந்த விதத்துல நம்ம வந்து பூசனை செய்வது, அந்த அன்பு, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது. அன்பு என்பது இங்க வந்து மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கனன்றி முகத்தால் மிகவாடின்னு சொல்லிட்டு நம்முடைய சுந்தர பெருமான் சொல்லுவார். அந்த அன்பு உள்ள நிறைந்து இருக்கு, அதை வந்து வெளிப்படுத்தணும். பூசனையை செய்கின்றோம் என்பதாக சொன்னாக்கா இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். அவருக்கு நிவேதனம் பண்ணணுமா, நம்ம நிவேதனம் பண்ணலன்னாக்கா அவர் பசிக்குமா இல்ல. ஆனாலும் உள்ளே இருக்கின்ற அன்பினை வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு வழி என்பதாக, அந்த அன்பினை வெளிப்படுத்தும் வகையாக நம்ம இறைவனுக்கு பூசனை செய்கின்றோம். இறைவன் எல்லா இடத்திலையும் இருந்திருக்கிறார். இறைவனுக்கு நம்ம கொடுத்து அவருக்குன்னு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை, அவர் கொடுத்துதான் நம்ம வாழ்கின்றோம். ஆனாலும் நம்முடைய அன்பு அல்ல, அந்த அன்பினை இறைவன் ஏற்றுக்கொள்கின்ற, அந்த அன்பினை காட்டுகின்ற வகையாக சிறந்த தென்னல்லாக எடுத்து நம்முடைய அறிவாட்டாய நாயனார் வந்து பெருமானுக்கு அனுப்பிச்சார். அது அந்த சிறந்த தென்னல் எடுத்து பெருமான் சாப்பிட்டாரா இல்ல, அந்த சிறந்த தென்னலை கொடுத்த அன்பை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அவ்வாறு அந்த அந்த அன்பிற்காக சொக்கநாத பெருமானே, ஆகா சொக்கநாத பெருமானே, அடியே தொழுவதற்கு வாய்ப்பு இல்லாம போயிருந்தேன், அங்கு குமுறிக்கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணுக்கு இறைவன் எழுந்து வருகின்றார். அந்த அழகு மொய்த்த மூப்பின் மூத்த வடிவேயோன்னு சொல்லிட்டு நம்முடைய திருத்தொண்டர் புராணத்துல சொல்லுகின்ற அந்த திருநீர் அணிந்த திருமேனி ருத்ராட்சம் என்கின்ற சிவக்கண்மணிகள் உடலிலே பூண்டு கையிலே ஒரு கோல் வைத்துக் கொண்டு தளர்ந்த நடையோடு, ஆனாலும் பெருமானுடைய பெருமானே தன்னுடைய திரு ஐந்தெழுத்தையும் கூறிக்கொண்டு தன்னை வயதிலையும் அந்த கண்கள்ல ஒளி என்கின்ற அந்த தேசுவுடைய அந்த ஒளியுடைய அந்த கண்கள் கூர்ந்த பார்வை, அப்படி அந்த பெருமான் தன்னுடைய திருவடிகளை மெல்ல எடுத்து எடுத்து அந்த கௌரி என்ற அந்த பெண்ணினுடைய இல்லத்திற்கு சால பல நாள் பசித்திருப்பார் போல, பல நாளைக்கு பசியே இல்லாத பசியாக ஒன்றும் சாப்பிடாம எவ்வளவு தளர்ந்து வந்திருப்பாரோ அங்கே வந்து அவ்வாறு இந்த பசி அந்த அம்மையாருடைய அன்பை பருகுவதற்காக அவ்வளவு பசியோடு அங்கே வந்து இறைவர் அந்த அம்மையாருடைய வீட்டிலே வந்து வெளியில வந்து நிற்கின்றார். இந்த அம்மையார் வந்து கேக்குறாங்க, ஆஹா அற்புதமான சிவனடியார் வாசல்ல வந்திருக்கிறாங்கன்னா என்ன சபம் செய்திருக்கிறேன், தேடி வந்திருக்கிறாங்களே, இத்தனை அற்புதமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்பதான் அவங்களுக்கு வந்து அதுக்கு பிறகுதான் ஞாபகம் வருது கூட்டு போட்டு இருக்கிறாங்க. கூட்டு போட்டுட்டு போயிருக்கிறாங்கன்னாக்கா எப்படி அந்த அடியாருக்கு இவ்வளவு பாவம் பசித்து வந்திருக்கிறாரு, அவருக்கு உணவு அடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவ்வளவு வேதனையோட அங்க போய் அந்த பெரியவர்கிட்ட போய், ஐயா கூட்டு போட்டிருக்கிறாங்க, நம்மளால உங்களை எப்படி அழைத்து தங்களுக்கு அமுதறுத்துவது அப்படின்னு சொல்றப்ப பெருமான் வந்து உன்னுடைய கையாலே கூட்ட திறந்து பாரு திறந்துடும் என்பதாக சொல்லி இறைவன் உள்ள வர்ற, இறைவன் உள்ள வந்தவொடனே இவங்க வந்து அற்புதமான அமுதம் சமைத்து இறைவனுக்கு பரிமாறுறாங்க. பரிமாறிய உடனே அங்கே இறைவன் அந்த அமுதினை எடுத்து உண்பார் போல எடுக்கின்ற பொழுது அத்துணை முதியோராக இருந்த அந்த பெருமான் அடுத்த நிமிடத்துல அவரு இளம் காளையாக அற்புதமான அந்த யவ்வன பருவம் என்கின்ற அந்த இளமையோடு கண் கவர்கின்ற அந்த காளையாக அங்கே இருக்கின்ற பெருமான், இந்த காளையாக இருக்கின்ற பெருமானுடைய திருவுருவம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறதுக்கு நம்முடைய சுந்தரர் பெருமான் திருக்கான பேர்ல அற்புதமா சொல்லுவாங்க, தொண்டர் அடித்தொழலும் என்ற அந்த திருப்பாடல், அந்த காளை என்கின்ற அந்த காளையாக இருக்கின்ற அந்த இளைய பெருமானுடைய திருமைய திருவுருவம் எவ்வாறு இருந்திருக்கிறது நேரில் பார்த்தவர் நம்முடைய சுந்தர பெருமான். அந்த காளைய அவர் ஒரு பதிகம் கூட வர்ணிக்கிறாரு. அதுல ஒரு பாடல் நம்ம அந்த காளையார் எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு வருகின்ற புகழாக இருந்தாலும் சரி, இகழாக இருந்தாலும் சரி உன்னுடையது. எனக்கு வளர்ச்சி வந்தாலும் சரி, தாழ்ச்சி வந்தாலும் சரி உன்னுடையது. உபாக தம்மை ஒப்புவித்தார் உள்ளிருக்கும் அப்பாலைக்கு அப்பாலை பாடுகின்றான் அம்மானா என்பதாக இறைவனுடைய திருவடிகள்ல இறைவா உன்னை நம்பி இருக்கின்ற உன்னுடைய திருவடிகள்ல இருந்து உன்னுடைய திருக்குறிப்புக்கு மாறுபடாமல் நடந்து கொண்டிருக்கின்றேன். என்ன செய்ய வேண்டுமோ அது உன்னுடைய செயல் என்பதாக அவருடைய திருவடிகள் நாங்கள் நிற்கின்ற பொழுது பெருமான் அச்சிலம் குழந்தையாக உடனே மாறுகின்றார். அச்சிலம் குழந்தையாக அங்கே மாறுகின்ற உடனே அங்கே அவங்க உள்ள வந்து பார்க்கிறாங்க, ஒரு பச்சிளம் குழந்தை இந்த அம்மையார் இருக்கின்றார்கள். அப்பயும் ஆனா அந்த காழ்ப்புணர்ச்சி இன்னும் அவங்களுக்கு போகல. அந்த அவங்க வந்து ஆஹா இது எங்க இருந்தோ ஒரு குழந்தைய கூட்டி உட்கார வச்சு நீ வந்து என்னமோ செஞ்சிட்டு இருக்கிற, ஏன் வந்து எங்கிட்ட கேட்காம நீ எப்படி இந்த குழந்தைய உள்ள கொண்டு வரலாம். அந்த குழந்தையோட அந்த அம்மையாரையும் வெளில நினைச்சிடறாங்க. அப்ப வந்து பெருமான் வந்து அந்த பச்சிளம் குழந்தையாக இருக்கின்ற பெருமான் அன்னை உமையம்மையோடு இறைவர் விடையின் மேல காட்சி கொடுத்து அந்த அம்மையாருக்கு திருவருள் செய்தது அந்த ஓரியூர் என்பதாக ஓரியூர்கள் உடல் இனிது அருளி ஆரிவும் பாலகன் ஆகிய பரிசு. நம்ம எல்லாம் பாலனாகி இளங்காளையாகி திருத்தன் என்கின்ற வயோதிகத்துக்கு போகின்றோம். இறைவன் திருத்தனாக இருந்து காளையாக இருந்து பாலனாக ஆகின்றது. இத வந்து இந்த பாலனாகி விருத்தனாகி என்பதை வந்து பல இடங்கள்ல நம்முடைய திருமுறைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. பாலனாம் விருத்தனாம் பசுபதிதானாம் திருத்தனாகி பாலனாகி வேதமோ நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை தமிழ்சடை மேல் கறந்தாய் அருத்தனாய ஆதிதேவ அடிமையே பரவும் விருத்த கீதர் இடர்களையாய் நெடுங்களம் மையவனே. தரிக்கிலேன் காய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்முடைய மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லியிருப்பாரு. அதுல எல்லாம் விருத்தனாகி பாலனாகி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த இளமை பருவம் அப்படிங்கறத வந்து நம்முடைய மாணிக்கவாசகர் பெருமான் தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த தரிக்கிலேன் காய வாழ்க்கையை நம்ம பாடி நம்ம மேல பல இடங்கள்ல இது வந்து நமக்கு இந்த விருத்தனாக பாலனாக இருக்கின்ற பெருமான் இறைவன் பொதுநிலையில இறைவன் முதிய தோற்றத்திலையும் இருக்கிறாரு இளைய தோற்றத்திலையும் இருக்கிறாருன்னு பொதுநிலையில ஒரு பொருள் எடுத்துக்கலாம். இந்த விருத்தனாகவும் பாலனாகவும் வந்து பெருமான் திருவருள் செய்கின்றார் என்பதாக இந்த விருத்தகுமார பாலரான படலத்தை நாம் சிந்தித்து இந்த ஓரியூர் என்பது இந்த ஓரியூர் என்ற திருவுரை பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த ஊர்ல இறைவனுடைய சிவபெருமானுக்கு உகந்து இனிது இருக்கக்கூடிய அந்த திருக்கோயில் அமையணும். ஏன்னா தற்போதைக்கு அங்க சிவபெருமானுடைய திருக்கோயில் அங்க இல்லாம இருக்குது. திருவாசகம் கூறியிருக்கின்ற எல்லா திருக்கோயில்கள்லையும் அடியார்கள் போய் வணங்கி வழிபாடு செய்துவிட்டு வரணும். அந்த இடங்கள் எல்லாம் பெருமானுடைய திருக்கோயில்கள் சிறப்பாக அமையணும். ஏன்னா இந்த மலர்ல நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து எங்கெங்கெல்லாம் திருவாசக தலங்கள் இருக்கின்றது, எங்கெங்கெல்லாம் திருவாசக தலங்கள் எவ்வாறு இருக்கின்றது எல்லா செய்தியும் நம்ம கொடுக்கணும். இந்த ஓரியூர் என்ற ஊர்ல சிவபெருமானுடைய ஆலயம் சிறப்பாக அமையணும் என்று அவருடைய திருவடிகள்ல நம்ம எல்லாரும் விண்ணப்பம் வைக்கலாம். அடியார்கள் விண்ணப்பம் வைக்கிறது கண்டிப்பா இறைவன் செவி செய்ப்பார் என்பதாக சொல்லி பாசம் என்றால் என்ன? பாசம் என்பது பாசம் நமக்கு சைவ சித்தாந்தம் பார்க்கின்ற போது முதல்ல எடுத்தோட பாசம் ஆகாது. அது வந்து உயிரை புனைத்திருக்கின்றதாச்சே, அதை வந்து விளக்க வேண்டியதில்லை. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயங்கள் தான் நம்முடைய மாணிக வாசகத்தில் திருமான் பாடியிருக்கிறாரு. பாசம் என்றால் இப்ப குளத்துல போனா பாசம் பிடிச்சிருக்கு, இனிமேல பாசமே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கணும். பாசம் என்று சொல்லுகின்றது பற்று, அது பற்றி இருக்கிறதுனால அதற்கு பாசம், பந்தப்பட்டு இருக்கின்றதுனால அதற்கு பாசம் பந்தம் என்று சொல்லு. அது அந்தந்த கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுகின்ற அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த பாசம் என்றால் என்ன பொருள்படுகின்றதுன்னு நம்ம பொருள் எடுத்துக்கிறோம். உயிராக இருப்பது எதனால் பிணைக்கப்பட்டு இருக்கின்றதுன்னா, இந்த மும்மலங்கள் என்று சொல்லுகின்ற ஆணவம் கண்ணும் ஆகியனால பிணைக்கப்பட்டு இருப்பதனால அதற்கு பாசம் என்பதாக செய்த சித்தாந்தல சொல்லி, பதி பசு பாசம் எனப்பகல் போன்றில் பதியினை போல் பசுபாசம் பண்ணாது என்று சொல்லிட்டு அந்த பாசம் என்பது பிணைப்பு என்கின்றது. யமன் கையில் வச்சுக்கிறது என்னது? பாசக்கயிறு. பிணைப்பதனால அதற்கு பாசக்கயிறு, பாசம் என்பதாக, பாச அங்குதம் என்பதாக, பாசம் என்பதை ஒரு ஆயுதமாகவும் நம்ம வந்து திருவுருவங்கள்ல நம்ம பார்க்கலாம். அந்த பற்றினை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிட, பற்று விடணும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து இந்த இந்த குயிங்கம் வந்து போட்டு போயிடுவாங்க. அதை போட்டு போனா அந்த ஏதாவது ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று போயிட்டு இருக்கோம், அதில் ஒட்டிக்குச்சுன்னா அது எத்தனை முறை அந்த சக்கரம் சுத்தி 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 வந்துட்டு இருக்கோ, கீழே போனா கீழே போகும், மேல போனா மேல வரும், கீழே போனா கீழே போகும், மேல போனா மேல வரும். அந்த மாதிரி தான் இது வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறது. அப்படிதான் திடீர்னு ஒரு நல்வினை வரும், தீவினை வரும், நல்வினை வரும், தீவினை வரும். சோ அது வந்து இந்த இந்த வாழ்க்கையினுடைய சுழற்சி, பிறப்பு வரும், இறப்பு வரும், பிறப்பு வரும், இறப்பு வரும், பிறப்பு வரும், இறப்பு வரும், அதே உயிர் தான் போயிட்டே இருக்குது. அப்ப இந்த இந்த சுழற்சியிலிருந்து அந்த சூயிங்கமுக்கு விடுதலை வரணும்னா என்ன வேணும்? அந்த விடுதலை வர்றதற்கு அந்த அந்த சைக்கிள்ல இருந்து அந்த சக்கரத்துல இருந்து வெளியில இருந்து ஒரு ஒரு விசை, ஒரு விசை வந்து அதை வந்து வெளியில எடுத்தா அது அந்த சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு. அது இல்லாத வரைக்கும் அது அதைத்தான் பற்றிட்டு இருக்கும். அந்த பற்று விட்டுட்டு எப்ப வந்து வெளியிலிருந்து வருகின்ற பெருமானுடைய திருவருளாக இருக்கின்ற அந்த பற்றினை பற்றுகின்றோமோ அப்ப இந்த சுழற்சியிலிருந்து நமக்கு விடுதலை. அது இல்லாம நம்மளே வந்து அந்த சுயங்கமே வந்து தானாக வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சவணர்களும் புத்தர்களும் ஏமாந்து போனாங்க. தன்னுடைய முயற்சியினாலேயே தானே விடுபடலாம், என்ன விடுபட்டுக்கலாமே எப்பயோ, அதற்கு இறைவனுடைய திருவருள் என்கின்ற அந்த திருவருளுடைய கண்டிப்பாக அது வேணும். ஆனால் பஞ்சம் ஒன்றில்லா சாக்கியர் சொல்லிட்டு ஞானம் பண்ணுமா சொல்லுவார். பஞ்சம் என்பதாக இறைவனுடைய அடைக்கலமாக வேண்டும், இறைவனுடைய திருவருள் நம்மை இந்த சுழற்சியிலிருந்து விடுபடக்கூடியது இறைவனுடைய திருவருள். அவ்வாறு இந்த தன்னுடைய அந்த அன்பினை, தன்னுடைய பற்றினை இறைவனுடைய திருவடிகளுக்கு வைக்கின்றவர்கள் பாசம் பரஞ்சோதிக்கு, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது. இதுல ரெண்டு வார்த்தைகளும் அற்புதமான வார்த்தைகள். பேசும் பொழுது என்பதாக ஞானசம்பந்த பெருமானுடைய இரண்டு பல இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. செற்றவர்தம் மரணம் என்று முதல் திருமுறையில கூறுகின்ற பொழுது பெருமானுடைய வார்கழல்கள் எல்லால் பேசுவது மற்றோர் பேச்சு இலோமே, பேசுகின்றது எல்லாம் வந்து பெருமானுடைய புகழ், பெருமானுடைய புகழ் பெருமானுடைய புகழ். பேச வேண்டியது எதுனாக்கா பெருமானுடைய புகழ் தான். வேதத்துல ரொம்ப தெளிவா சொல்வது என்னன்னா, வேதாகமேவம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்திய தீரா நாமானி கிருத்வா அபிவதன் யதாஸ்தே தாதா புரஸ்தாத்யமுதா ஜகாரா சக்கரப்பவித்வான் கிருதசதஸ்ரஹ தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி நான்ய பந்தாயனாய விச்சது. இறைவன் பனைக்கை மும்மத வேடம் குறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமா மம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்துயோனு இறைவன் எல்லா இடத்திலையும் ஒளிவடிவாக நிறைந்திருக்கின்றார். இங்கே அங்கெல்லாம் எல்லா இடத்திலையும் இருக்கின்றான்னு தெரிந்து அவருடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் பாடி 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 இருக்கிறத தவிர நமக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வதுதான் வேதங்கள் அவ்வாறு சொல்லுகின்றது. இறைவனுடைய திருநாமத்தையும் திருப்புகழையும் பேசுவதற்காக மணந்த தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து என்பதாக இறைவன் கொடுத்திருப்பது அந்த பெருமானுடைய திருப்புகழை பேசுவதற்காக என்பதாக ஒரே ஒரு பாடல் ரொம்ப அற்புதமான அந்த திருப்பாடல் முதல் திருமுறையில 66வது பதிகம் திருச்சன்பை நகர்ல திருக்கடைக்காப்பு வந்தியோடு பூசையல்லாம் வந்தியோடு பரசேவை மாடுவனையா சங்கம தாசோகிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இறைவனுடைய திருவடிகள்ல ஒன்றி இருக்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆனாலும் வெளியில செய்கிறேன்னு சொன்னாக்கா ஆரம்பம் ஆடுவது சிவபூஜனைக்கெந்து, வியவகாரம் ஆடுவது லிங்கார்ச்சனைக்கெந்து, அரசேவை அடுத்தவர்களுக்கு போய் சேவை செய்வது எதற்காக சொன்னாக்கா எனக்காக இல்ல, சங்கம தாசோகிந்து என்று வந்தியோடு பூசையல்லா பொழுதின் கண் மறைவேசி என்பதாக இறைவனுடைய திருவடிகள்ல பூசணையோடு இருக்கணும், பூசை இல்லாத நேரத்துல பேசக்கூடிய வார்த்தைகளாக பேசுவதற்காக சிறந்ததாக இருக்கின்ற இறைவனுடைய திருப்புகழை பேசி சந்திப்பொழுதில் சமாதி செய்யும் சண்பை மாநகர் என்பதாக சொல்லி அவ்வாறு பேச தகுந்தது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும். அவ்வாறு பேசக்கூடிய உயர்ந்த எண்ணத்துல இருக்கின்ற இந்த பெண் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றாள். இன்னும் எப்படி பேசுவாள்னா எப்பயோ இல்ல, இரா பகல் நாம், பகல்ல மட்டும் இல்ல இரா பகல் என்று இரவும் பகலுமாக இருக்கின்ற பெருமா. இது வந்து நம்முடைய அருளாளர்கள் ரொம்ப அற்புதமா பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. நனவினும் கனவினும் நம்பாவுமை மனவினும் வழிபடல் மறவேணுமா. வந்து பகல்ல முழிச்சிருக்கிறப்ப இந்த கான்சியஸ் ஸ்டேட்னு நேற்று பார்த்தோம், நம்ம வந்து மேல் மனமாக இருக்கின்ற அந்த இடத்துல இருந்து இறைவனுடைய சிறுவனை நினைக்கிறதுக்கு சரணகமலாலயத்தை அரை நிமிஷம் கூட நமக்கு வந்து நிக்கிறதுக்கு அவ்வளவு கடினமாக இருக்கின்றது. நனவினும் கனவினும். அப்ப கனவு என்கின்ற பொழுது கனவுல வந்து இந்த மேல்மனம் என்பது இல்லாம ஆழ்மனம் என்பதுதான் செயல்பாட்டில். இப்ப இந்த ஆழ்மனம் என்பது செயல்பாட்டில் இருக்கின்ற பொழுது வழிபாடு நடைபெற வேண்டும். இப்ப ஆழ்மனத்தினுடைய செயல்பாட்டில் நடக்கின்ற பொழுது வழிபாடு நடைபெற வேண்டும்னா அவ்வளவு தூரம் மற்றவா உன்னை நான் மறக்கின் சொல்லும் நான் நமச்சிவாயவேன்னு சொன்னா ஆழ்மனதுல இப்ப சொல்லுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மெக்கானிக்கலா சொல்றதுக்காக நாக்கம் மட்டும் பழகிறார் இல்ல, மேல் மனதுல நான் மறைக்கணும் சொல்கின்ற பொழுது இந்த மேல் மனதாக இருக்கின்ற என்னுடைய வெளிப்பாடாக நான் செய்கின்ற இந்த செயல் இல்லாமல் என்னுடைய ஆழ்மனதாக என்னுடைய கோர் வேல்யூஸ் என்று சொல்கின்ற மாதிரி என்னுடைய அடிப்படையாக இருப்பதே வந்து பெருமானுடைய நமச்சிவாயத்தை சொல்கின்றதுதான் அப்படிங்கிறது தான். இதுல வந்து கனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மரமே நம்மா என்பதாக சொல்லியிருக்கிறார். துஜலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் சொல்லுறாரு. ரொம்ப இந்த கருத்தை வந்து அற்புதமாக சொல்லி இருக்கின்ற ஒரு பதிகம் ஐந்தாவது திருமுறையில அரசர் பெருமான் குஞ்சும் பொழுதும் துயிலின்றி ஏற்றுவார். அந்த பாடல் நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு பாடல். அது பார்க்கின்ற பொழுது நம்முடைய பல இடங்கள்ல இதை சொல்லி வச்சுக்கிறேன், குஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் என்பதாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு இரவுலையும் வந்து ஏன் அப்ப வந்து காட்சி கொடுக்கிறாருனாக்கா அங்கு தொடர்ந்து இருக்கின்றது. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே அஞ்செழுத்து ஓதில் நாளும் மரநடிக்கு அன்பதாகும். தொடர்ச்சி வந்து காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் துஞ்சி இருளாக இருந்தாலும் சரி தொடர்ச்சி மறக்காதது என்பதாக இருந்து இந்த பாடல். இது வந்து போனஸ் நம்ம வந்து அரசு மட்டும் எடுத்து வந்திருந்தாங்க ஞானசம்பந்த பெருமானுடைய திருவர்களும் சேர்ந்து வருது. Thank you. துஞ்சும் போதும் குற்றும் போதும் சொல்லுவன் உன் திறமை. அவ்வாறு அமைந்திருக்கிறது துஞ்சும் போதும் துயில் இன்று ஏற்றுவர். துஞ்சிறப்ப இப்படி துயில் இன்று ஏற்றுவர். துஞ்சுதல் துயில் இன்று ஏற்றுதல். அத துஞ்சுதல் என்பது எல்லா கருவிகளும் போனாலும் இல் இன்றி இறைவனுடைய வழிபாடு என்பது 24/7 தான். 24 மணி நேரமும் பெருமானுடைய வழிபாடு தானா உள்ள நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஆழ்மனதிலே அந்த ஆழ்மனதை பயிர்ப்பிக்கக்கூடியது ஒன்னும் ரொம்ப பெரிய இதெல்லாம் இந்த இதே நம்முடைய இதே திருவம்பாவையில பின்னால அற்புதமாக வரும். ஒரு ஒரு கால் எம்பெருமான் என்னென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் என்பதாக அப்பா எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே அது பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப தானாக அந்த ஆழ்மனது என்பது பழக்கப்படும். பழக்கப்பட்டு இராப்பகல் என்கின்ற பொழுது இராப்பகலும் இறைவனுடைய திருநாமத்தை பேசுகின்ற பின்னிலை நமக்கும் வரும். இராப்பகல் நாம் பேசும் போதும் எப்போதும் இறைவனுடைய இப்பார் மாசம் பரஞ்சோதிக்குன்னு சொல்லுவியே இப்போதாரமளிக்கே எதற்கும் வைத்தனையோ தூங்கிட்டு இருக்கே நேரடையா அப்படின்னு சொல்றப்ப அங்கிருந்து உள்ள இருக்கிற பெண் மேலும் இருந்தார் கூடியவள் தான். இன்றைக்கு என்னமோ ஒரு காரணத்தினால அது உறங்கிட்டாங்க. உடனே இருந்து இழையே அப்படின்னு ஒரே ஒரு சொல் சொன்னாங்க அவ்வளவுதான். அந்த தன்னுடைய தான் இருக்கின்ற நிலையை உணர்ந்து உடனடியாக, ஏன்னா இறைவனுடைய இறைவன் வந்து நமக்கு நல்வினை தீவினையை கொடுக்கறது நம்ம வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்காக தானே தவிர நம்மை வந்து நம்ம தண்டிக்கிறதுக்காகவோ நம்மை குற்றம் சொல்வதற்காகவோ இறைவன் எப்பயுமே நம்ம செய்யறதில்ல. இவன் நமக்கு உணர்த்துறது துயில் உணர்த்துதல் என்பதுதான் இங்கே உண்டு. இறையே இவங்க வந்து ஆஹா அவங்களே நினைக்கிறாங்க சிசி இவையும் சிலவோ விளையாடி இயேசும் இடம் மீதோ நான் வந்து உன்னை குற்றம் சொல்றதுக்காக வந்தனா நீ வந்து என்னை குற்றம் சொல்வதா? இல்லை இல்லை இல்லை. பின்னோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதமாக இருக்கின்ற பெருமானுடைய திருவடிகளை இன்னோர்களாலும் ஏற்ற முடியல. ஆனாலும் அவன் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லானாக இங்கே வந்து இருக்கின்றார் அந்த பெருமான். அந்த திருவடிகளை தொழுவதற்கு தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் யாமார். இறைவனுடைய திருவடிகளுக்கு அன்பு செய்யக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப பெரியவங்க, அவ்வளவு பெரியவங்க. நம்ம யாரு? நம்ம வந்து மிக சிறியவர்கள். நம்மால் என்ன இயலுதோ என்ன இயலுகின்ற அந்த அன்பினை இறைவனுடைய திருவடிகளுக்கு நாம் செய்யலாம். அதை செய்வதற்காகத்தான் நாம் வந்திருக்கின்றோம். நீ உன்னை குற்றம் சொல்வதற்காக நாங்கள் வரவில்லை. நீயும் அன்பிலே மிகுந்து சிறந்தவளாக இருக்கின்றவள். இப்ப எல்லாரும் சேர்ந்து இறைவனுடைய திருவடிகளை ஏற்றுவோம் என்பதாக சொல்லி அந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு நீராடி இறைவனுடைய திருவடிகளை தொழுவதற்காக இந்த பெண்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடல நேற்றைக்கு சோதி என்று பார்த்தோம். அன்னைக்கு வாசக பெருமானுக்கு அந்த சோதி அப்படிங்கிறது இன்னும் அவருடைய எண்ணத்திலிருந்து அகலாம பரஞ்சோதி மாசம் பரஞ்சோதிக்கு என்பா என்பதாக மேலான சோதியாக இருக்கின்ற பெருமான் என்பதாக பரஞ்சோதி என்ற சொல் அற்புதமான சொல்லாக மிகவும் ரொம்ப அற்புதம். இந்த இன்றைய பாடலுக்கு பரஞ்சோதி என்பதாக அடியனுடைய தலைப்பாக அது கொடுத்து திருக்கோவையால 131 திருச்சிற்றம்பல கோவையார் இந்த பரஞ்சோதியை கூறுகின்ற செயல்பாடாக புலன்கள் வழிபடும், வகைப்படும், பயன்படும். மற்ற நேரங்களில் புலன்கள் ஆட்சி செய்ய மனம் அதற்கு பின்னால போக வேண்டிய நிலையாக புலன் என்ன புலம்புவனே, அப்ப புலம்பிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து இறைவனுடைய அந்த பரஞ்சோதி சிற்றம்பலவனுடைய கடல் வழுத்தார்கள். வழுத்தாத காரணத்தினாலதான் புலன் வந்து நம்மளை புலம்ப வைக்கிறது என்பதை அறிந்து பெருமானுடைய திருவடிகளை வழுத்தி அந்த பரஞ்சோதியாக இருக்கின்ற பெருமானை வணங்க வேண்டும் என்பதாக அமைத்து நம்முடைய பாசம் பரஞ்சோதிக்கு என்ற பாடலை பாடி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.